بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له والصلاة والسلام على أفضل الأنبياء محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال تعالى قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த இஸ்லாமிய கல்வி வகுப்பை அலங்கரிப்பதற்காக அந்த கல்வி வகுப்பின் மூலமாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி வகுப்பிலே குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் பல மார்க்க விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். எந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அந்த விஷயங்களின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நன்மையை கொண்டு தனது வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து, அனாச்சாரத்திலிருந்து, அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒவ்வொரு செயலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எனக்கு இந்த கல்வி வகுப்பு பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கும் எனக்கும் பலனுள்ளதாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூலின் முதலாவது ஹதீஸாக பதிவு செய்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எண்ணங்களை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகின்றன. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குமோ அதற்கேற்ப அல்லாஹு தஆலா நம்முடைய செயல்களுக்கு கூலி வழங்குகின்றான். நம்முடைய செயல்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகாரத்தை வைக்கின்றான். ஒருவருடைய எண்ணம் தவறிவிட்டால் அவருடைய செயல்களிலே கோளாறுகள் ஏற்பட்டுவிடும். நல்ல காரியங்கள் கூட தீய எண்ணங்களால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டுவிடும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல எண்ணத்திலே நீங்களும் நானும் நம்முடைய இந்த வகுப்பை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இடையிலே யாரும் எக்காரணத்தை கொண்டும் பேசுவதோ சிரிப்பதோ அல்லது வகுப்பில் சம்பந்தப்படாத காரியங்களை செய்யக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்திருக்க வேண்டும். சைலண்ட் மோடில் கூட நீங்கள் வைத்திருக்க கூடாது, முழுமையாக சுவிட்ச் ஆஃப் செய்திருக்க வேண்டும். வகுப்பு முடிந்ததற்கு பிறகுதான் உங்களுடைய செல்போன்களை நீங்கள் ஆன் செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த கல்வி வகுப்பின் ஆரம்பமாக உங்களுக்கு நாம் அல் குர்ஆனிலிருந்து நான்கு வசனங்களை தேர்வு செய்து அந்த நான்கு வசனங்களை முதலாவதாக கூறுகின்றோம். அந்த நான்கு வசனங்களுக்குண்டான பொருள்கள், தொடர்ந்து சுருக்கமான விளக்கங்கள், பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பின் நம்முடைய தலைப்பிற்கு கீழ் உண்டான பாடத்திலே நாம் செல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கிதாப் புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா அஸ்ஸாரியாத் 51வது அத்தியாயம் 56வது வசனம் குறிப்பிடுகின்றான். وما خلقت الجن والإنس إلا ليعبدون نان ஜின்களையும் மனிதர்களையும் படைக்கவில்லை, மாறாக அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் அவர்களை படைக்கவில்லை. இந்த வசனம் இதன் மூலமாக இரண்டு முக்கியமான அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று, நம்மை படைத்தவன் அல்லாஹ். இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் விஷயம் என்ன? நம்மை படைத்தவன் அல்லாஹ், நம்முடைய ஹாலிக், நம்மை உருவாக்கியவன் அல்லாஹ். அவன் சொல்லுகின்றான், படைத்தவனான அவன் தன்னை பற்றி சொல்லுகின்றான், நம்மை பற்றி சொல்லுகின்றான், நான் தான் உங்களை படைத்தவன், நான் உங்களுடைய படைப்பாளன், நீங்கள் என்னுடைய படைப்பு. இரண்டாவது செய்தி இந்த வசனத்தின் மூலமாக நாம் பெறுவது, அல்லாஹு தஆலா நம்மை படைத்ததை கொண்டு அவன் நாடியது, நம்மை படைத்ததை கொண்டு அவன் விரும்பியது, நம்மை படைப்பதற்கு அவன் நோக்கமாக ஆக்கியது நாம் அவனை வணங்க வேண்டும் என்பதுதான். புரியுதுங்களா? இந்த கருத்திலே மேலும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எந்த ஒன்றையும் வீணாக படைப்பதில்லை. காரணமின்றி நோக்கமின்றி அல்லாஹ் எதையும் செய்ய மாட்டான். இது நம்முடைய இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளிலே ஒன்று. எது? அல்லாஹுவை அவன் எந்த ஒன்றையும் அடிப்படை காரணமில்லாமல், ஒரு நோக்கமில்லாமல் செய்ய மாட்டான், உருவாக்க மாட்டான், படைக்க மாட்டான் என்று நம்பிக்கை கொள்வது. இந்த விஷயத்தை ஏன் நாம் உங்களுக்கு இந்த இடத்துல திடீரென ஞாபகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், பல மார்க்க பிரச்சாரர்கள், அறிஞர்கள் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம், அல்லாஹுனுடைய படைப்புக்கு நாம் காரணம் கூற முடியாது, அல்லாஹ் எதையும் காரணத்தை கொண்டு படைக்க மாட்டான், அவன் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் படைத்துக் கொண்டே செல்லுவான் என்பதாக பேசுவார்கள். அப்படி பேசுவது, அப்படி நம்புவது தவறு. அல்லாஹு தஆலா எந்த ஒன்றையும் உண்மையான சத்திய காரணம் இல்லாமல் படைக்க மாட்டான். பல இடங்களிலே குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தெளிவாகவே குறிப்பிடுகின்றான். இந்த இடத்தில் நமக்கும் அல்லாஹ் சொல்வது என்ன? உங்களை நான் படைத்ததற்கு காரணம் என்ன? நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. நம்மை காரணமில்லாமல் படைத்து விட்டான், பிறகு நம்மை நாம் அவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான் என்பது கிடையாது. நம்மை படைக்கும் போதே, நம்மை உருவாக்கும் போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் எதுவாக இருந்தது? இந்த படைப்பு பூமியில் என்னை வணங்க வேண்டும், என்னுடைய இபாதத்தை செய்ய வேண்டும். வானத்தில் இபாதத்து செய்வதற்காக அல்லாஹ் வானவர்களை மலக்குகளை படைத்தான். இந்த அரபு இந்த பூமியிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். நம்மை படைக்கும் போதே அல்லாஹு தஆலா நாம் அவனை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் படைத்தான். இது நம்முடைய அகீதா, கொள்கை. அப்ப இந்த வசனத்திலே இரண்டு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒன்று, நம்மை படைத்தவன் அல்லாஹ். இரண்டாவது, அவன் நம்மை படைத்ததற்குண்டான காரணம், அவனை நாம் வணங்க வேண்டும். அடுத்த வசனம் சூரா அல் அன்ஆம் ஆறாவது அத்தியாயத்தினுடைய 162வது வசனம், 162. இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், குல் இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து وأنا أول المسلمين. நபியே நீர் சொல்வீராக, உங்களை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய ஹஜ்ஜு வணக்க வழிபாடுகளும், தொழுகை ஹஜ்ஜு வணக்கம் இந்த இரண்டையும் கூறி எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து விடுகின்றான். தொழுகை மற்ற ஏனைய வணக்க வழிபாடுகள். அடுத்து வமஹ்யாய, நான் இந்த உலகத்தில் வாழ்வதும், வமமாதி நான் மரணிப்பதும், என்னுடைய சாவும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாவும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து காக்கக்கூடிய இறைவனான அல்லாஹுவிற்கே. லில்லாஹி லி அல்லாஹ், லில்லாஹி அல்லாஹுவிற்கே, நான்கை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். என்னுடைய தொழுகை முதலாவதாக, இரண்டாவது நுசுக் என்பதற்கு மார்க் அறிஞர்களுடைய இரண்டு விளக்கம். ஒன்று, ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகள், இல்லை என்றால் பொதுவாக எல்லா வணக்க வழிபாடுகளுமே. நசக்க என்பதற்கு அரபியிலே இரண்டு அர்த்தங்களும் உண்டு. ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்தார், நசக்க என் சிக்கு மனாசிக் என்று சொல்வார்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகள். அதுபோன்று நசக்க என் சிக்கு என்று சொன்னால் அபதல்லா அல்லாஹுவை வணங்கினார். என்னுடைய தொழுகை, அடுத்து என்னுடைய மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும். மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளில் தொழுகை வந்துவிட்டாலும் தொழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனியாக பிரத்யோகமாக முற்படுத்தியிருப்பதிலிருந்து நாம் இன்னொரு பயனையும் பெற்றுக்கொள்ளலாம். தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை, தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்ணியம் தகுதியை நாம் புரிந்து கொள்ளலாம். தொழுகை, ஏனைய வணக்க வழிபாடுகள், அடுத்து நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது, வமமாதி என்னுடைய மரணம், எனக்கு மரணம் வந்தால் அந்த மரணமும், இவை அனைத்துமே அல்லாஹுவிற்கே, அல்லாஹுவிற்கே, அவனுக்குத்தான், அவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை. லா ஷரீக லஹு, அந்த அல்லாஹுவிற்கு இவற்றிலே எந்த துணையும் இல்லை, எந்த பங்காளியும் இல்லை. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவியை நான் பங்கு போட்டுக் கொள்ள முடியாது, எனது பெற்றோரை பங்கு போட முடியாது, எனது பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தார்களை, என்னுடைய சுற்றத்தார்களை முடியாது. இந்த நான்கிலும் நான் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமை. இவற்றில் நான் அல்லாஹ்விற்கு யாரையும் துணை சேர்க்க மாட்டேன். இந்த இவற்றில் எதையும் நான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுக்க மாட்டேன். சரி, இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா லில்லாஹி என்று மட்டும் சொல்லாமல் ரப்பில் ஆலமீன், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையும் அவன் சேர்த்து சொல்லுகின்றான். உங்களுக்கு ஏன் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் லில்லாஹ் என்று கூறிவிடாமல் இந்த இடத்தில் ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறான் என்று நீங்கள் கேட்டால், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பதிலை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். தொழுகை வணக்க வழிபாடுகள் சரி அல்லாஹ்விற்கு சொந்தமானது. வாழ்க்கை மரணம், இதிலாவது நாம் வேறு யாரையாவது கூட்டாக்கி கொள்ளலாமா? நான் வாழ்வது எனது மனைவிக்காக, நான் வாழ்வது எனது பிள்ளைகளுக்காக, நான் வாழ்வது எனது தொழிலுக்காக. இன்று மக்கள் சொல்கிறார்கள் அல்லவா, என் பிள்ளைங்களுக்காக வேண்டிதாங்க நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குறிப்பாக வயதானவர்கள் சொல்வார்கள், என்னுடைய பேரன் பேசி என்னுடைய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லது கெட்டது செஞ்சு வச்சுட்டு போலாங்கிறதுக்காக வேண்டி நான் இன்னும் கொஞ்சம் எஞ்சிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி, பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் மூத்தா போயிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை என்பதாக சொல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இவை அனைத்திற்கும் அங்கே மறுப்பு இருக்கிறது. ஏன் அல்லாஹு தஆலா நீ எனக்காகத்தான் வாழ வேண்டும், நீ எனக்காகத்தான் சாவ வேண்டும் என்று சொல்கிறான்? கேள்வி என்ன, நாம் ஏன் அல்லாஹுவிற்காக வாழ வேண்டும், அல்லாஹுவிற்காகவே சாவ வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாவனுடைய லட்சியம், குறிக்கோள், அடிப்படை அல்லாஹ் 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 அல்லாஹ், அல்லாஹுக்காகத்தான் அல்லாஹுக்காகத்தான். அப்ப வாழ்க்கை மரணம் என்று சொன்னால் இந்த ரெண்டுக்கு இடையில எது செய்தாலும் சரி, உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நிக்காகவாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருக்கட்டும்,
அல்லாஹுவை தவிர எதுவும் அங்கே குறிக்கோளாக, லட்சியமாக, நோக்கமாக, எண்ணமாக, தேட்டமாக இருக்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் ஏன் இப்படி சொல்லுகின்றான் என்று கேட்டால் அதற்குத்தான் பதிலை அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பில் ஆலமீன், ஏன் நான் தான் உனக்கு ரப்பு. உனது மனைவி அல்ல, உனது பெற்றோர் அல்ல, உனது குடும்பத்தார் அல்ல, உனது சுற்றத்தார் அல்ல, நான் தான் உனக்கு ரப்பு. நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உனக்கு வாழ்க்கையை கொடுத்தேன், நான் தான் உனக்கு அறிவை கொடுத்தேன், நான் தான் உனக்கு கண்ணை கொடுத்தேன், நான் தான் உனக்கு இந்த காதை கொடுத்தேன், நான் தான் உனக்கு சொந்தக்காரன், நான் தான் உனக்கு உரிமையாளன், நான் தான் உனக்கு எல்லாமே. என்னுடைய அருள் இல்லாமல் நீ எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய அருளை விட்டு ஒரு நொடி கூட நீ தேவையற்று இருக்க முடியாது. அல்லாஹுடைய அருள் இல்லாமல், கருணை இல்லாமல் ஒரு நொடி கூட நாம் தேவையற்று இருக்க முடியாது. நமது உடலில், வாழ்க்கையில், எந்த விதத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக நமக்கு சொந்தக்காரன், முழுமையாக நமக்கு சொந்தக்காரன். ரப்பில் ஆலமீன், நான் உனக்கு ரப்பு, நீ என்னுடைய அடிமை, மர்பூப், என்னுடைய மக்ளூக், எனவே நீ எனக்குத்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், நான் உனக்கு ரப்பு. புரியுதுங்களா நான் பேசுறது? நான் உனக்கு ரப்பு, ரப்பில் ஆலமீன். உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நீ கண்ணால் எதை பார்க்கிறாயோ, காதால் எதை கேட்கிறாயோ, உன்னுடைய அறிவால் எதை சிந்திக்கிறாயோ, மேலும் உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு என்னென்ன உலகங்கள் இருக்கிறதோ, என்னென்ன படைப்புகள் இருக்கிறதோ, ஆலமீன், அவை அனைத்துக்கும் நான் ஒருத்தன் தான் தனியான ரப்பு. அனைத்திற்கும் நான் ஒருத்தன் தான் தனியான ரப்பு. மாலிக், ஹாலிக், முதப்பிர். ரப் என்பதற்கு பொருள் என்ன அரபியிலே? மாலிக், சொந்தக்காரன், அதிபதி, உரிமையாளன். ஹாலிக், படைப்பாளன். முதப்பிர், அவற்றை நிர்வகிக்கக்கூடியவன், அழகிய முறையிலே அவற்றை நிர்வகித்து வளர்க்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா நமக்கு காரணத்தை சொல்லி சொல்கிறான், மனிதனே நான் தான் உனக்கு ரப்பு, நான் தான் உன்னை படைத்தேன், உனக்கு முழுமையான சொந்தக்காரன் நான் தான், எனவே நீ எனக்கு அடிமை என்று சொன்னால் நீ வாழ்வது சாவது எனக்காக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தினுடைய முக்கியத்துவம், இந்த மார்க்கத்திலே எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்றால், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஸஹீஹ் முஸ்லிமிலே, பிரயாணிகளுடைய தொழுகையை பற்றி வரக்கூடிய பாடத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை தொழுகையை ஆரம்பிக்கும் போது, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு, ஓதியதற்கு பிறகுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பம் செய்வார்கள். இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி விளக்குகின்றார்கள்? ஒவ்வொரு ஃபர்லான, நஃபிலான, உபரியான தொழுகைகளை ஆரம்பிக்கும் போது பெரும்பாலான நேரங்களிலே ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பின்படி அல்லாஹ் அக்பர் என்று கூறி, இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் என்ற இந்த துஆவை, பிரார்த்தனையை ஓதி அடுத்து ஆரம்பிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக முன்பு கூறப்பட்ட சூர அஸ்-ஸாரியாத்தினுடைய வசனம், அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய நோக்கம் வணக்க வழிபாடு, இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முழு என்டயர் லைஃப், முழு வாழ்க்கையையும் அவனுக்காகவே அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். இதுதான் அல்லாஹுடைய நோக்கம். இந்த ரெண்டு ஆயத்தினுடைய அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படி வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இரண்டு வசனங்களை சொல்லுகின்றான். சூரா அல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தினுடைய 5வது 6வது வசனம், மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹ், மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹ் ஃபின்ன அஜல் அல்லாஹ் லாத் வஹுவ ஸமீஉல் அலீம் وَمَنْ جَاهَدَ فَإِنَّمَا يُجَاهِدُ لِنَفْسِهِ وَإِنَّ اللَّهَ لَغَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. அன்பிற்குரியவர்களே, மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய வசனங்களிலே ஒன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், யாருக்கு அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற பயம் இருக்கிறதோ, மன் கான யர்ஜு லிகா அல்லாஹ், மன் யார் கான யர்ஜு ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, மன் கான யர்ஜு யார் அல்லாஹுவை ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, லிகா சந்திப்பு, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுடைய சந்திப்பை யார் ஆதரவு, அது போன்று பயம், ரஜா என்பதற்கு ஆதரவு, அதே போல பயம் என்ற வார்த்தையும், யார் அல்லாஹுடைய சந்திப்பை ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, அதை பயந்து கொண்டிருக்கிறாரோ, அல்லாஹ் சொல்கின்றான் ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத், நிச்சயமாக அல்லாஹுடைய தவணை, அல்லாஹ் குறிப்பிட்ட தவணை, லஆத்தின் வந்தே தீரும். இந்த இடத்தில் அன்பிற்குரியவர்களே, நான் இடையிடையே சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருவேன், சில முரண்பட்ட மார்க்க அறிஞர்களுடைய கருத்துகளுக்கு மறுப்புகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்று சிலர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, குரானிலே புழங்கப்பட்டிருக்கக்கூடிய பயன்படுத்தப்பட்டுள்ள உறுதியை காட்டக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் செய்ய தேவையில்லை, அதை சாதாரணமாக சொன்னாலே அதற்கு அந்த பொருள் தான் என்று. இதற்கு எப்படிப்பட்ட மறுப்பு இந்த இடத்துல இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி இருக்கலாம் மன் கான யர்ஜு லிகா அல்லாஹ் ஃபஅஜலுல்லாஹி ஆதீன், ஃபஅஜலுல்லாஹி ஆதீன், அல்லாஹ்வுடைய தவணை வரும் என்று சொல்லி இருக்கலாம், அரபியிலே சொல்லலாம் அப்படி. ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி சொல்லாமல் ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆதீன், இன்ன என்ற வார்த்தையை அதிகப்படுத்துகிறான், பிறகு ல லாமுல் இப்திதா என்ற வார்த்தையை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். என்ன சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹுடைய தவணை வந்தே தீரும். அல்லாஹுடைய தவணை வரும் என்பதற்கும், நிச்சயமாக திட்டமாக உறுதியாக அல்லாஹுடைய தவணை வந்தே தீரும் என்பதற்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டையும் ஒரே இடத்துல சொல்வார்களா? அல்லாஹ் அக்பர். ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யாருக்கு அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆதரவு இருக்கிறதோ, அதாவது எப்படி, நான் இன்று வாழ்கிறேன், நாளை நான் மரணிப்பேன், எனக்கு முன்பு மரணித்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திற்கு தான் சென்றிருக்கிறார்கள், எனக்கும் மரணம் வரும், நானும் அல்லாஹ்விடம் தான் செல்ல வேண்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்புவான், அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும், என்னை பற்றி, எனது செயல்களை பற்றி, என்னுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்ற பயம் யாருக்கு இருக்குமோ, அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய பயம் அவருக்கு நிச்சயமாக பலன் தரும். ஏன், அவர் எந்த ஒரு தவணை காலத்தை பயந்து கொண்டிருக்கிறாரோ அது வந்தே தீரும். வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் நன்கு கேட்கிறான், நன்கு அறிகிறான். எந்த ஒரு பேச்சும் அல்லாஹ் கேட்காமல் இருப்பதில்லை, எந்த ஒரு பார்வையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவனிக்காமல் இருப்பதில்லை. வஹுவ ஸமீஉல் அலீம், உள்ளங்களின் எண்ணங்கள் முதற்கண்டு, ஊசலாட்டங்கள் முதற்கண்டு, உள்ளத்திலே மனிதன் பேசக்கூடிய செய்திகள் வரை அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெல்ல தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். இதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வமன் ஜாஹத, வமன் ஜாஹத, இந்த இடத்துல ஜாஹத ஜிஹாத் என்ற பதத்திலிருந்து, முஜாஹதா என்ற வேர்ச்சொலிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாஹத என்பதை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். وَمَنْ جَاهَدَ فَإِنَّمَا يُجَاهِدُ لِنَفْسِهِ, யார் ஒருவர் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லாஹுவை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக, அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக, மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக, யார் ஒமன் ஜாஹத கஷ்டங்களை சிரமங்களை மேற்கொள்கிறாரோ, சிரமப்படுகிறாரோ, அதற்காக வேண்டி ஒரு முயற்சியை செய்கிறாரோ, ஒரு போட்டி, யார் ஒருவர் அதற்காக தனித்து ஒரு முயற்சியை, கஷ்டங்களை சிரமங்களை தாங்கிக் கொண்டு தன்னை அதற்காக தயார்படுத்துகிறார்களோ, ஃபஇன்னமா யுஜாஹிது லிநஃப்ஸிஹி, அவருடைய அந்த முயற்சி, அவருடைய தியாகம், அவர் மேற்கொண்ட கஷ்டம், இவை அனைத்தும் அவருக்கு நிச்சயமாக பலன் தரும். அவர் செய்த முயற்சிகள் எல்லாம் அவருக்குத்தான், எனக்கு அதனால் நன்மை இல்லை. நாம் வணங்குவதால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடிவிடுமா? அல்லது நாம் வணங்காமல் விடுவதால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைந்து விடுமா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் சிரமப்பட்டு வணங்குகிறாரோ அவர் அதனுடைய நன்மையை அடைந்து கொள்வார். அப்படி அவர் சிரமப்பட்டு வணங்குவதனுடைய லாபம் அவருக்கு தான், எனக்கு கிடையாது.
வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி வஇன்னல்லாஹ லகனியுன் அனில் ஆலமீன்.
திட்டவட்டமாக அல்லாஹ் தான் படைத்த படைப்புகள் அகிலங்கள் அனைத்தையும் விட்டு முற்றிலும் தேவையற்றவன். எந்த விதத்திலும் ஒரு நொடி அளவுக்காவது, ஒரு நொடி அளவுக்காவது, ஒரு அணு அளவுக்காவது அல்லாஹ்விற்கு படைப்பினங்களுடைய தேவை இருக்கிறதா? ஜிப்ரீலுடைய தேவை அல்லாஹ்விற்கு இல்லை, மீகாயிலுடைய தேவை அல்லாஹ்விற்கு இல்லை, இஸ்ராஃபீலுடைய தேவை அல்லாஹ்விற்கு இல்லை, நபியினுடைய தேவை அல்லாஹ்விற்கு இல்லை, ரசூலுடைய தேவை அல்லாஹ்விற்கு இல்லை, மனிதர்களுடைய தேவை அல்லாஹ்விற்கு இல்லை. எந்த ஒரு படைப்பின் தேவையும் அல்லாஹ்விற்கு இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். அவன் தன்னளவில் முழுமையானவன், அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை, எல்லாம் அவனிடம் தேவை உள்ளவையாக இருக்கின்றன. அல்லாஹு ஸமத். புரியுதுங்களா? இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? நீங்கள் அலட்சியம் செய்து விடாதீர்கள் வாழ்க்கையை. நீங்கள் வாழ்க்கையில் கவனமற்று இருந்து விடாதீர்கள். என்னுடைய அன்பை, பொருத்தத்தை, நாளை மறுமையிலே உங்களுக்காக நான் முடிவு செய்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நீங்கள் சிரமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முஜாஹதா, அதற்காக முயற்சி செய்யுங்கள், கஷ்டப்படுங்கள். அப்படி கஷ்டப்பட்டால் அதற்குரிய நன்மை உங்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்ல வருகின்றான், அல்லாஹுடைய இபாதத் என்பது, அல்லாஹுடைய வணக்க வழிபாடு என்பது, அதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்காமல் நிறைவேற முடியாது. அல்லாஹுவை வணங்குவதற்காக, எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் உங்களை படைத்தானோ அந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் ஒரு பெரிய முயற்சியை, சிரமத்தை, கஷ்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்தால்தான் அது உங்களுக்கு பலன் அளிக்கும். முடிந்தால் பார்த்து கொள்ளலாம், முடிந்தால் பார்த்து கொள்ளலாம், நேரம் கிடைத்தால் செல்லலாம், வாய்ப்பு ஏற்பட்டால் தொழுது கொள்ளலாம், நேரம் கிடைத்தால் ஓதிக்கொள்ளலாம், நேரம் கிடைத்தால் திக்ர் செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் அலட்சியம் செய்தீர்கள் என்றால் அந்த அலட்சியத்தால் பாதிக்கப்படுவது யார்? யார்? நீங்கள் தான். எனக்கு, நான் அல்ல, எனக்கு அந்த தேவை இல்லை. உங்களது வழிபாட்டினுடைய தேவை எனக்கு கிடையாது, அதனால் பாதிப்பு உங்களுக்கு தான். சரி, அடுத்த வசனத்திற்கு செல்கிறோம். 29வது அத்தியாயத்தினுடைய இதே சூரா அல் அன்கபூத்தினுடைய கடைசி வசனம். சூரா அல் அன்கபூத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹ் இதை சொல்கிறான். சூரா அல் அன்கபூத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். 29வது வசனத்திலே முடிந்து விடுகிறது. 29வது அத்தியாயம், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா ஃபஇன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான வசனம் தெரியுமா? யார்? 29 வல்லதீன ஜாஹது ஃபீனா, அல்லாஹு அக்பர், யார் நம்மிலே முயற்சி செய்வார்களோ. நேரடியாக அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை தன்னுடன் சம்பந்தப்படுத்துகின்றான். நீங்கள் வணக்க வழிபாட்டுக்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக, நாளை மறுமையிலே நீங்கள் வெற்றி அடைவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டுடைய அந்த தியாகங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை அல்லாஹ் எங்கே கொண்டு போய் சம்பந்தப்படுத்துகிறான்? நேரடியாக தனது உள்ளமையுடனே, தன்னுடனே சம்பந்தப்படுத்துகின்றான். நோன்புக்கு அல்லாஹ் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, நான் அதற்கு கூலி தருகிறேன். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் நம்மிலே கஷ்டத்தை மேற்கொள்கிறார்களோ, முயற்சிகள் செய்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்முடைய பல பாதைகளை நாம் அவர்களுக்கு காட்டி தருவோம். ஒரு பாதை அல்ல, பல பாதைகளை காட்டி தருவோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அல்லாஹுவை அடைவதற்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் ஒன்றுதானே, இஸ்லாம் தானே. அல்லாஹ் பல பாதைகள் என்று சொல்கிறானே, அப்ப பல மார்க்கங்கள் இருக்கிறதா? இல்லை. இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் குல் இன்ன ஹாதி ஸிராத்தி முஸ்தகீமா. அல்லாஹுவை அடைவதற்கு மார்க்கம் ஒன்றுதான், இஸ்லாம் ஒன்றுதான், மதம் கொள்கை ஒன்றுதான். ஆனால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடுவதற்கு பல வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தொழுகையின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடலாம், தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடலாம், பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடலாம், உண்மை பேசுவதன் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடலாம். தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடலாம். இப்படி வணக்க வழிபாடுகளை சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்து அல்லாஹுவை அடைவதற்குண்டான வழிகளை இலகுவாக்கி வைத்து விட்டான். உதாரணத்திற்கு மருத்துவமனையிலே படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய ஒரு நோயாளி, இவரால் கடமையான தொழுகையை கூட பள்ளிக்கு வந்து தொழ முடியவில்லை. கடமையான தொழுகையிலே சாய்ந்து கொண்டே ஒழு கூட செய்ய முடியாமல் அல்லது தயமும் கூட செய்ய முடியாமல் சைக்கிணைகளை கொண்டு தலையை அசைத்து தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது முடித்து விட்டார். பிறகு இவருடைய நேரங்கள் எல்லாம் வீணானவையா, பாழாகிவிடுமா? இல்லை, இவர் அந்த நிலையிலே இருந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தொழும்பொழுது இவருக்கு என்ன நன்மை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தானோ, இன்னும் சொல்ல போனால் தொழுகைக்கு வெளியிலே அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்வதை கொண்டு அதை விட நன்மையை அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய நினைவு அனைத்தையும் விட பெரியது. அல்லாஹுடைய நினைவு அனைத்தையும் விட பெரியது. ஒரு கூலி வேலையாளி அன்றாடம் அவர் 15 மணி நேரம் அல்லது 16 மணி நேரம் அவர் வேலை செய்தால்தான் ஒரு 50 ரூபாய் அல்லது 100 ரூபாயை சம்பாதிக்க முடியும், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க முடியும் என்று இருக்கிறது. இந்த கூலி தொழிலாளி நினைத்தால் ஒரு பள்ளியிலே இமாமாக இருப்பவர் அல்லது மார்க்க பணியிலே முழு நேரமாக ஈடுபட்டிருப்பவர் சில சமயங்களிலே இவர் பெறுவதை விட அதிகமான நன்மைகளையும் அவர் பெற்றுவிடலாம். எப்படி? அவர் என்ன ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த வேலையை, யா அல்லாஹ், ஹலாலான ரிஸ்கை நாடி நான் இந்த வேலையை செய்கிறேன். உன்னுடைய நபி சொல்லி இருக்கிறார்கள், சம்பாத்தியத்திலே சிறந்தது தன்னுடைய கரத்தால் மனிதன் உழைத்து சாப்பிடுவது. யாசகம் கேட்பதை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும், நீ அதை வெறுக்கிறாய் என்ற காரணத்தால் இந்த கஷ்டமான வேலையை நான் செய்கிறேன், அது உன்னுடைய பொருத்தத்திற்காக. அடுத்து அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே அந்த வேலைகளை செய்கிறார். 18 மணி நேரம் அவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், ஒரு நிமிடத்திற்கு குறைந்தது 30 முறையாவது சுப்ஹானல்லாஹ் என்று நிதானமாக சொல்லிவிடலாம். அவர் எத்துணை முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், எத்துணை முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகளை அவர் சம்பாதித்துக் கொள்கிறார் பாருங்கள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அடைவதற்குண்டான நன்மையான வழிகளை பிரித்து வைத்திருக்கிறான். ஒரு பெரிய செல்வந்தர், அவர் தர்மம் கொடுத்து அல்லாஹுடைய அன்பை அடையலாம். ஏழை, அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டு, மற்றவர்களுக்கு தன்னுடைய உடலால் உழைப்பது கொண்டு, உதவி செய்வது கொண்டு அல்லாஹுடைய நினைவு, அல்லாஹுடைய அன்பை அடைந்து கொள்ளலாம். இப்படி அல்லாஹு தஆலா தனது அன்பிற்குண்டான வழிகளை இவர்தான் அடைய முடியும், இவரால் அடைய முடியாது என்று இல்லாமல் எல்லாரும் அடையலாம் என்று அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கிறான். சஹி முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, திக்ருடைய பாடத்திலே. ஏழைகள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, செல்வந்தர்கள் தர்மம் கொடுத்து அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிவதற்கு உதவி செய்து, ஏழைகளுக்கு உதவி செய்து, உங்களுடைய சஹாபாக்களுக்கு தர்மம் செய்து நன்மைகளை அள்ளிக்கொண்டு செல்கிறார்களே செல்வந்தர்கள், நாங்கள் எங்களால் அவையெல்லாம் முடியவில்லையே, நாங்கள் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் திக்ர் செய்யுங்கள். திரும்ப ஏழைகள் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் திக்ர் செய்வதை பார்த்து அவர்களும் அதிகமாக திக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டார்களே. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ذلك فضل الله يؤتيه من يشاء. சஹாபாக்களிலே பாருங்கள், செல்வந்த சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாவிடத்தில் கேள்வி கேட்டு அவர்களுக்கு தீர்வு சொன்னதை அந்த செல்வந்த சஹாபாக்கள் தெரிந்து கொண்டவுடனே நன்மையிலே எப்படி போட்டி போடுகிறார்கள் பாருங்கள். இப்ப இதுவரைக்கும் நாங்கள் பொருளால் உதவிதான் செய்து கொண்டிருந்தோம், கடமையான வணக்க வழிபாடுகளை தான் செய்து கொண்டிருந்தோம், திக்ரு செய்வதன் மூலமாக இதைவிட நன்மையை அடைய முடியுமா? அப்ப நாங்கள் இதையும் செய்வோம், இதற்கு இந்த திக்ரையும் சேர்த்து செய்வோம். இது சஹாபாக்களுடைய புரிதல். நாம இருந்தால் என்ன தெரியுமா செஞ்சிருப்போம் அந்த இடத்துல? அப்ப காசு கொடுக்க வேணாம், திக்ரு செஞ்சா போதும்னு சொல்லிட்டு காசை மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த காலத்து முஸ்லீம்களா இருந்தா. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? செல்வந்த சஹாபாக்கள், அந்த காசையும் நாம் கொடுப்போம், அந்த தர்மத்தையும் செய்வோம், அந்த எந்த திக்ரை கொண்டு இதை விட முந்த முடியுமோ அதையும் சேர்த்து செய்வோம். அல்லாஹ் அக்பர். இதுதான் சஹாபாக்களுடைய புரியுதலுடனே சேர்ந்து மார்க்கத்தை புரிய வேண்டும் என்பதற்குண்டான ஆதாரங்கள். இது நம்ம காலத்தில் சொல்லப்பட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க மக்கள்? அப்ப தர்மம் கொடுக்க தேவையில்லை, ரசூலுல்லா சொல்லிட்டாங்க திக்ரு செஞ்சா நிறைய நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு தர்மத்தெல்லாம் பூட்டி வச்சிருவாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்கின்றான், வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை புரிவோருடன் இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த நான்கு வசனங்கள் உங்களுக்கு முன்பு ஓதி காண்பிக்கப்பட்டு அந்த வசனத்திற்குண்டான பொருள்களும் சுருக்கமான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டன. இந்த நான்கு வசனங்களில் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் பார்த்தால், முதல் வசனத்தில் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும், இரண்டாவது வசனத்திலே வாழ்க்கையும் சாவையும் அல்லாஹுவிற்காகவே அமைத்துக் கொள்ள வேண்டும், மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்னை வணங்குவதற்காக முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி பலனளிக்கும், அந்த முயற்சி உங்களுக்குத்தான் எனக்கு கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் என்னை நீங்கள் அடைய வேண்டும், எனது அன்பை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் நாடி முயற்சி துவங்கிவிட்டால் போதும், வழிகளை நான் லேசாக்கி தருகிறேன். அப்ப உங்களுடைய உள்ளத்துல என்ன வேணும் முதல்ல? அல்லாஹ் என்ன விரும்புகின்றான்? தேட்டம் வேண்டும். என்ன வேண்டும்? தேட்டம் வேண்டும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு தெரியும், வியாபாரிகளுக்கு தெரியும், ஒரு வியாபாரி தனது வியாபாரத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று முதலிலே நாட வேண்டும். அப்படி நாடினால்தான் அந்த வியாபாரத்தை எப்படி வெற்றிகரமாக செய்யலாம் என்று அவர் திட்டம் போடுவார், சரியா இல்லையா? ஒரு படிக்கக்கூடிய மாணவர் முதல் தரத்திலே நான் வெற்றி பெற வேண்டும் என்று உறுதி முதலிலே வேண்டும். அதற்கு பிறகு அவர் அந்த உறுதி வந்துவிட்டால் எப்படி தனது படிப்பு காலத்தை அமைத்துக் கொள்வது, எப்படி படித்தால் முன்னேறலாம் என்று ஆலோசனை கேட்பார். அல்லது தனக்கே அந்த அறிவு இருந்தால் அதற்கு ஏற்ப அவர் தனது நேரங்களை பிரித்து கொண்டு செயல்பட ஆரம்பித்து விடுவார். அந்த உறுதியே நோக்கமே வரவில்லை என்றால் அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஜீரோவை தவிர எதையுமே பெற முடியாது. கடைசி வசனத்தில் அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்றான், முதலிலே முஸ்லிம்களே என்னை அடைய வேண்டும், என்னுடைய அன்பை பொருத்தத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யுங்கள், அந்த முயற்சிக்கு வாருங்கள், நான் வழிகளை லேசாக்குகிறேன், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, நீங்க முதல்ல அந்த முஜாஹதா கஷ்டம், யாரெல்லாம் நான் உனக்காக கஷ்டப்பட உனக்காக சிரமப்பட உன்னுடைய அன்புக்காக உனது பொருத்தத்திற்காக உனது சொர்க்கத்திற்காக மறுமையினுடைய மகிழ்ச்சியான வீட்டுக்காக நான் என்னை அர்ப்பணிக்க தயார், எனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயார், பல சிரமங்களை எடுக்க தயார் என்ற உறுதி உங்களுக்கு வேண்டும். புரியுதுங்களா தம்பி? அந்த உறுதி உங்களுக்கு இருந்தால் அல்லாஹ் சொல்லி சத்தியமாக சொல்கிறான், சும்மா சொல்லல, லநஹ்தி என்னஹும் சுபுலனா, சத்தியமாக நான் உங்களுக்கு எனது வழிகளை காட்டியே தீருவேன். அல்லாஹு அக்பர். லநஹ்தி என்னஹும் சுபுலனா. அன்பிற்குரியவர்களே, இந்த உறுதியை ஏற்படுத்தி இதை தொடர்ந்து நாம் அல்லாஹுவை அண்டைவதற்கு அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை ஒரு சுருக்கமாக தெரிந்து கொள்வதற்கு, அல்லது தெரிந்திருந்தால் அதை நினைவுபடுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேலும் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை கொண்டு அலங்கரிப்பதற்கு அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு துணையாகத்தான் சாதனமாகத்தான் இந்த வகுப்பு உங்களுக்கு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது நம்மை இபாதத்திற்காக படைத்திருக்கிறான் என்று நாம் அறிந்து கொண்டோமோ, இந்த இபாதத்தை இந்த வணக்க வழிபாட்டை நாம் முழுமையாக செய்ய வேண்டும், அல்லாஹ் விரும்பியபடி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இறை அச்சம், அல்லாஹுடைய பயம். இதற்கு தக்வா என்று மார்க்கத்திலே சொல்லப்படும். இந்த தக்வா என்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். இதை குறித்த பல நிகழ்ச்சிகளை, சிறப்புகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறை அச்சம் தக்வா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுதல், இதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், இந்த தன்மை யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இறக்கி இருந்தாலும், குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லியிருப்பது போன்று அகில உலக மக்களுக்கு ஒரு நினைவூட்டல் அறிவுரை என்று அல்லாஹ் புகழ்ந்திருந்தாலும், அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதை கொண்டு நன்மை பெறக்கூடியவர்கள், இதை கொண்டு இதனுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள், இதிலிருந்து நேர்வழியை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் யார், யார் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ, அஞ்சிக் கொள்கிறார்களோ, தக்வா யாரிடத்திலே இருக்குமோ. இந்த ஒரு சிறப்பு போதுமானது அதிகப்படியாக நாம் சொல்வதாக இருந்தால், அல்லது குறைத்து சொல்வதாக இருந்தால், இந்த ஒரு சிறப்பே போதுமானது. அன்பிற்குரியவர்களே, இந்த சிறப்பை கொண்டு நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்கு, இதை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு, யோசிச்சு பாருங்க, அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன், இந்த குர்ஆனை கொண்டு உங்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு உங்களிடத்திலே தக்வா இருந்தால் போதும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு மேல் இதற்கு ஒரு சிறப்பு தேவையா? அல்லாஹுடைய பேச்சை புரிவதற்கு, அல்லாஹுடைய நெருக்கத்தை அந்த கலாமை கொண்டு அடைவதற்கு உங்களிடத்தில் தக்வாவை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கிதாப் உங்களுக்கு வழிகாட்டும். அப்ப இந்த தக்வா என்பது அல்லாஹ் அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பண்புகளிலே முதலாவது பண்பு என்று சொல்லலாம் தக்வா. இதற்கு நீண்ட விரிவான விளக்கங்கள் இருக்கின்றன. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். இந்த இடத்திலே இந்த நாம் கூறிய வாசகத்திலிருந்து ஒரு சில படிப்பினைகளை உங்களுக்கு கூறி மேலே செல்லுவோம். நான் இப்போது என்ன கூறினேன், உமர் அவர்கள் யாரிடத்தில் கேட்டார்கள், யாரிடத்தில், உபை இப்னு கஅப். இந்த உபை இப்னு கஅப் என்ற நபித்தோழர் மக்காவாசியா மதீனாவாசியா? மதீனாவாசி. உபை இப்னு கஅப் எங்கு உள்ளவர்? மதீனாவாசி, அன்சாரி தோழர்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு யார்? யார்? மக்காவாசி. உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை எப்போது ஏற்றார்கள்? ஹிஜ்ரத்திற்கு முன்பு, நுபுவத்து கொடுக்கப்பட்டு ஆறாவது ஆண்டிலே இஸ்லாமை ஏற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு எப்போது ஹிஜ்ரா செய்தார்கள்? 13 ஆண்டுகள் கழித்து, மக்காவிலிருந்து 13 ஆண்டுகள் நுபுவத்திற்கு பிறகு கழித்து மதீனா வந்தார்கள். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு முஸ்லீமாக ஆனதற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் நபியுடன் இருந்திருக்கிறார்கள் ஹிஜ்ராவிற்கு முன்பு? 7 ஆண்டுகளா? 7 ஆண்டுகள். அடுத்து மதீனாவிற்கு வந்த பிறகு 10 ஆண்டுகளும் உடன் இருக்கிறார்கள். உபை இப்னு கஅப் அவர்கள் மதீனாவிலே முதல் ஆண்டிலே அல்லது இரண்டாவது ஆண்டிலே இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் இருந்தது 9 அல்லது 10 ஆண்டுகள் சொச்சம்தான். ரசூலுல்லாவிடத்திலே மிக நெருக்கமானவர் உமரா உபையா? உமர். குர்ஆன் இவரின் வாயிலாக, இவரின் நாவின் வழியாக இறங்குகிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர் யார்? உமரா உபையா? உமர். சத்தியம் உமரின் நாவின் வழியாக பேசுகிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர் யார்? உமர். எனக்கு பிறகு ஒரு நபி வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் அவர் உமராக இருப்பார் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர் யார்? உமர். உமர் ஒரு தெருவிலே சென்றால் சைத்தான் வேறொரு தெருவிலே சென்று விடுவான் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர் யார்? உமர். உமர் உன்னை பார்த்தால் சைத்தான்கள் விரண்டோடி விடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டவர் யார்? உமர். இந்த உமர் என்ன செய்கிறார்? உபையிடத்திலே சென்று உபையே எனக்கு ஒரு சந்தேகம் பதில் தாருங்கள் என்று கேட்கிறார். இன்று இந்த சிறப்பல்ல, இதில் ஒரு சில சிறப்பை நம்மிலே ஒருவர் அடைந்து கொண்டால் கூட எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு மேல் அறிந்தவர் யாரும் இல்லை. நான் ஒருவரிடத்தில் போய் கேட்பதா, எனக்கு மேல் ஒரு ஆலிமா, எனக்கு மேல் ஒரு அறிஞரா, நான் ஒரு திடத்தில் சென்று சந்தேகம் கேட்பதா? நான் எதை புரிந்தேனோ அதுதான் மார்க்கத்தினுடைய கடைசி எல்லை. அதுக்கு மேல யாராவது மீறி புரிந்தார்கள் என்று சொன்னா அது வழிகேடு, தவறு, மார்க்கத்தில் உள்ள அடிப்படையில் ஆதாரம் இல்லை, எல்லாம் குழப்பம். எப்படிப்பட்ட தவறான சிந்தனை பாருங்கள். ஏன் இந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றை விட்டு அவர்கள் தூரமாக சென்றதால் ஏற்பட்ட வழிகேடு. உமர் யாரிடத்துல போய் கேட்கணும், யாரிடத்துல யார் கேட்டிருக்கணும், செல்ல உபை போய் உமர் இடத்துல கேட்கணும். ஆனா யார் யார்கிட்ட கேட்கிறாங்க, உமர் போய் உபை இடத்திலே, உபையே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லித்தாருங்கள், குர்ஆனிலே ஒரு வசனம் விளங்கவில்லை, அதனுடைய கருத்து புரியவில்லை, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர். அரபி மொழியிலே இறக்கப்பட்டது. உபையை விட அழகாக அரபி பேசுபவர் உமர் அல் காத்திப். அவர் குறைஷிகளிலேயே அந்த பனு அதி குடும்பத்தார்களிலேயே கல்வியை கற்று சிறந்த பிரசித்தி பெற்ற கவிஞராகவும் திறமையான பேச்சாளராகவும் விளங்கியவர் உமர். யார்கிட்ட போய் கேட்கிறாங்க, உபை இடத்துல போய் கேட்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் தர்ஜுமா இருந்தா போதும் மார்க்க சட்டங்கள் சொல்றது, என்னது தமிழ் தர்ஜுமா இருந்தா போதும் குரானுக்கு விளக்கம் சொல்வதற்கு. உபைட்ட கேட்கிறாங்க, உபையே அல்லாஹ் சொல்கிறானே இறையச்சமுடையவர்களுக்கு குரான் நேர்வழி காட்டும் என்று, தக்குவா என்றால் என்ன, தக்குவா என்றால் என்ன? இப்போ உபை கேட்கிறாங்க உமர்கிட்ட, உமரே நீங்கள் முற்கள் நிறைந்த பாதையில் சென்றிருக்கிறீர்களா, முற்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? இப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உபையே சென்றிருக்கிறேன், உபையே சென்றிருக்கிறேன். உபை கேட்கிறார்கள், எப்படி சென்றிருக்கிறீர்கள், எப்படி அந்த இடத்திலே நடந்திருக்கிறீர்கள்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனது ஆடைகளை எல்லாம் எனது உடலுடனே நான் சேர்த்துக் கொள்ளுவேன், எனது பாதங்களை நான் எங்கு வைக்கிறேன் என்று கவனித்து வைப்பேன், கவனித்து எடுப்பேன். அந்த பாதையை கடந்து முடிக்கும் வரை இப்படித்தான் நான் உஷார் நிலையிலே, விழித்த கண் விழித்த நிலையிலே செல்லுவேன் என்று சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே அதுதான் தக்வா. நீ இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் எதை ஆகுமாக்கி வைத்திருக்கிறான், அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய செயலா, இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயலா என்று ஒவ்வொன்றையும் அறிந்து அதற்கேற்ப உனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நீ கவனத்துடனே செல்கிறாய் அல்லவா, இதுதான் தக்வா. இதான் என்ன தக்வா? அன்பிற்குரியவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பிறரிடத்திலே கேட்பதிலே நாம் வெட்கம் கொள்ளக்கூடாது, கேட்டு தெரிந்து கொள்வதிலே நாம் கூச்சப்படக்கூடாது. இந்த தக்வா என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம், அல்லாஹு தஆலா இது இருந்தால்தான் நேர்வழி கிடைக்கும் என்று சொல்கிறான். இந்த தக்வாவை கொண்டுதான் உங்களுடைய வணக்க வழிபாடுகள் சீர்பெற முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த தக்வாவினுடைய விளக்கத்திற்கு போவதற்கு முன்பதாக, இந்த தக்வாவை நாம் அடைந்து கொண்டால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிகள் என்ன? தக்வாவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை, உயர்வுகளை சொல்கின்றான். குறிப்பாக இந்த தக்வாவை பற்றி குர்ஆனிலே ஏறக்குறைய 112 இடங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான், சுப்ஹானல்லாஹ். அதிலே குறிப்பாக என்னை பயந்து கொள்ளுங்கள், என்னை பயந்து கொள்ளுங்கள், என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் 69 இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அது அல்லாமல் என்னை பயந்து கொண்டவர்களுக்கு இப்படி வெகுமதி, என்னை யார் பயப்படுவார்களோ அவர்களுக்கு என்ன வெகுமதி என்று மற்ற இடங்கள் எல்லாம் நேரடியாக கட்டளையின் வாசகத்தை கொண்டு என்னை பயந்து கொள்ளுங்கள், என்னை பயந்து கொள்ளுங்கள், என்னை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் வரக்கூடிய வசனங்கள் 69 வசனங்கள். அல்லாஹ்வை நல்லடியார்களே, இன்று வாழ்க்கையிலே நாம் எல்லாம் வசதி வேண்டும், நெருக்கடி இருக்கக்கூடாது என்று விரும்புகிறோம் அல்லவா? இதற்கு நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? நல்ல வசதி வேண்டும் என்றால் நல்லா படிக்கணும், இல்லை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறக்க வேண்டும், அல்லது எப்படியாவது ஒரு பெரிய வியாபாரத்தை செய்ய வேண்டும், அப்படி செய்தால் வசதியான வாழ்க்கை கிடைக்கும், நெருக்கடி இருக்காது என்று நம்புகிறோம் அல்லவா? ஆனால் குரான் அதற்கு மாற்றமாக சொல்லுகிறது. எப்படி மாற்றமாக என்றால் என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால்,
வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த்.
ஏழாவது அத்தியாயத்தினுடைய 96வது வசனம். ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் என்னை நம்பிக்கை கொண்டு எனக்கு பயந்து வாழ ஆரம்பித்து விட்டால் நாம் அவர்களுக்கு திறந்து விடுவோம் வானத்தின் பூமியின் அருள் வளங்களை, பரக்கத்துகளை. சுப்ஹானல்லாஹ். ஈமான் தக்வா
எந்த ஒரு குடும்பத்தில் வருமோ, எந்த ஒரு ஊரிலே வந்து விடுமோ, அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்காக நாம் திறந்து விடுவோம் பரக்காத்தின், அவர்கள் மீது நாம் திறந்து விடுவோம் பரக்காத். பரக்கத் அல்லாஹ்வுடைய ஒரு பரக்கத்தை நமக்கு போதும் என்றாலும் அல்லாஹ் பரக்காத்தின், அல்லாஹ்வுடைய அருளுடைய வழிகள் அனைத்தையும் திறந்து விடுவான், பல வழிகளை திறந்து விடுவான் பரக்காத்தின். எங்கிருந்து? மினசமாயி வளம், வானத்திலிருந்து பரக்கத்து வரும், பூமியிலிருந்து பரக்கத்து வரும். வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை உங்களுடைய வேளாண்மைகளை பாதுகாக்கக்கூடியதாக, உங்களுடைய விவசாயங்களை, உங்களுடைய செடி கொடிகளை பாதுகாக்கக்கூடியதாக, உங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்கக்கூடியதாக, உங்களுடைய தாகத்தை தணிக்கக்கூடியதாக மாறும். அது பரக்கத். இல்லைன்னா மற்ற சமயத்திலே மழை பொழியும், ஆனால் அந்த மழை அழிவை, நாசத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து மினல் அர்தி, பூமியிலிருந்து விளையக்கூடிய விளைச்சல், அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்வான். நிறைவாக நீங்கள் சாப்பிடுவீர்கள், நிறைவை அல்லாஹ் கொடுப்பான். அந்த உணவு பரக்கத்தான உணவாக இருப்பதால் இறையச்சம் உள்ளவர்களால் அது பயிரிடப்பட்டு அவர்களால் அறுவடை செய்யப்பட்டு வந்திருப்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு உடல் சுகங்கள், உள்ளத்திலே தெளிவு வெளிச்சம், ஈமானிலே புத்துணர்ச்சி, அமல்களிலே ஆர்வம் ஏற்படும். இது பரக்கத்துடைய உணவு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து செய்யப்பட்ட உணவு, பாவங்களை கொண்டு வரக்கூடிய உணவு. அந்த உணவிலே பரக்கத் இருக்காது. காரணம் என்ன? என்ன வகையிலே? அந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக, அந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக மனிதனுக்கு என்ன ஒரு ஆற்றல் வலிமை வேண்டுமோ அந்த வலிமை இருக்காது. நோய் நொடிகள் அதிகமாகும். ஈமானுடைய உணர்வு, ஈமானுடைய உயிரோட்டம் இருக்காது. உள்ளம் இருண்டே இருக்கும். நம்முடைய உணவுகளுக்கு நம்முடைய உடலோடு மட்டுமல்ல, நமது ஆன்மீகத்தோடும் சம்பந்தம் இருக்கிறது, நமது கல்வோடும் சம்பந்தம் இருக்கிறது. எதற்கு ஹலாலான உணவை உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. தூதர்களே, நல்லதை சாப்பிடுங்கள், நல்லதை செய்யுங்கள். ஏன் இரண்டையும் அல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிறான்? சாப்பிடக்கூடிய இடத்திலே நல்லமல் செய்யுங்கள் என்பதை ஏன் அல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிறான்? அல்லது நல்லமலை பற்றி சொல்ல வேண்டிய இடத்திலே நல்லதை சாப்பிட வேண்டும் என்பதை ஏன் அல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிறான்? ஹலாலை சாப்பிட்டால் ஹலாலான நல்ல எண்ணங்கள் வளரும், ஈமானிலே வளர்ச்சி ஏற்படும், இபாதத்திலே இறையச்சம் ஏற்படும். ஹராமானதை சாப்பிட்டால் இறையச்சம் ஏற்படாது, உள்ளம் செத்துவிடும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக வருகிறது, லஹ்முன் நபத மின் சுஹ்தின் அவுலா பின்னார். ஹராம், தவறான வழியிலிருந்து வந்த வருமானத்தால் வளர்ந்த அந்த சதை இருக்கிறது, அதற்கு தகுதியான இடம் நரக நெருப்பு தான். அதுக்கு தகுதியான இடம் என்ன? நரக நெருப்பு தான். இங்க அதிகமா படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பதால் இந்த விஷயத்தை நான் இடையிலே சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரிய மாணவ சகோதரர்களே, நீங்கள் படித்து பல துறைகளிலே வேலைக்கு செல்லலாம். ஒருவர் இன்ஜினியராகவோ அல்லது வேறு பல துறைகளிலோ, எந்த துறையில் சென்றாலும் சரி, நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தால் லஞ்சம் வாங்கக்கூடியவராகவோ, அல்லது உங்களுடைய சம்பாத்தியத்திற்கு மேல், உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பாத்தியத்திற்கு மேல் அநியாயமான முறையிலே மக்களிடத்திலிருந்து பொருளீட்டுவராக நீங்கள் இருக்கக்கூடாது. ஒருவர் உங்களுக்கு, நீங்கள் அந்த பதவியில் இருக்கும் பொழுது அன்பளிப்பு என்று சொல்லி வந்து கொடுத்தாலும் அது லஞ்சம்தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பதவியின் காரணமாக நீங்கள் யாருக்கு பணிவிடை செய்கிறீர்களோ அவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய அனைத்தும் லஞ்சம்தான். பெறுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி பெற்று நீங்கள் உங்களுடைய உடலை வளர்த்தால், உங்களது பிள்ளைகளை வளர்த்தால், உங்களது வீடுகளை கட்டினால், உங்களது பிள்ளைகளை படிக்க வைத்தால், மொத்தமாக அனைவரையும் நரகத்திற்கு இட்டுச் செல்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஹராமான வழியில் வளர்ந்த சதை நரகத்திற்குத்தான் ஏற்றமானது. அல்லாஹ் அக்பர். இந்த பயம் நமக்கு வேண்டும். சரி, அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சாப்பிடக்கூடிய உணவுடனே எது சம்பந்தப்படுகிறது? நம்முடைய வணக்க வழிபாடுகளும் சம்பந்தப்படுகிறது. எனவேதான் தூதர்களுக்கு சொல்லும் பொழுது, தூதர்களே நல்லதை சாப்பிடுங்கள், நல்லதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி சொல்கிறான். எனவே நம்ம எப்படி சாப்பிட்டாலும் சரி, நம்ம இபாதத்தெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும், அதிலே உயிரோட்டம் இருக்கும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், சஹீஹுல் புகாரி அல்லது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பயணி பயணத்திலே சென்று களைத்து விட்டு கையை தூக்குகிறார், யமுத்து யதைஹி யமுத்து யதைஹி யகூலு யா ரப்பி யகூலு யா ரப்பி, என் இறைவா என் இறைவா என்று மன்றாடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ அன்னா இஸ்தஜாபு லஹு, எப்படி அவருக்கு பதில் கொடுக்கப்படும், எப்படி அவருக்கு, எங்கிருந்து பதில் வரும் சாத்தியமே இல்லையே, பதில் வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லையே. என்ன காரணம்? மல்பசுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன், அவர் உடுத்திய உடை ஹராமாக இருந்தது. வ மஷ்ரபுஹு ஹராமுன் வ மத்அமுஹு ஹராமுன், அவர் குடித்தது ஹராமாயிற்று, அவர் சாப்பிட்டது ஹராமாயிற்று. எப்படி பதில் கொடுக்கப்படும் அவருக்கு? ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட, ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹ் அக்பர் ஹராமானது உள்ளே நுழையக்கூடாது. பாருங்க, ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸ் என்ன, ஒரு பத்து காசு மிட்டாய் இருக்கு பாருங்க கூட, அந்த அளவு கூட, அல்லது ஒரு உணவனுடைய ஒரு சில பருக்கைகள் கூட ஹராமானது செல்லக்கூடாது. அந்த பயம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், முஹம்மதை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு உம்மத்திற்கும் வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நான் வீட்டுக்கு வருகிறேன், அப்படி வரும் பொழுது எனது வீட்டிலே சில பேரீத்தம் பழங்கள் கிடக்கின்றன, அவற்றில் ஒன்றை எடுத்து நான் சாப்பிடுவதை பயப்படுகிறேன். ஏன்? அந்த பேரீத்தம் பழம் தர்மமாக கொடுக்கப்பட்டதிலிருந்து வந்திருந்தால் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடும் பள்ளியும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் இருக்குது, சஹீஹுல் புகாரியில் 2433, சஹீஹ் முஸ்லீமில் 1070, சஹீஹுல் புகாரியில் லுக்தா கீழே கிடந்து கீழே விழுந்த பொருட்களை எடுப்பது என்ற பாடத்திலையும், சஹீஹ் முஸ்லீமில் ஜகாத்துடைய பாடத்திலையும் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னீல அன்கலிபு இலா அஹ்லி, நான் எனது குடும்பத்தாரிடம் செல்லுகிறேன், எனது விருப்பிலே ஒரு பேரீத்தம் பழம் கிடப்பதை பார்க்கிறேன், பாருங்க ஒரு பேரீத்தம் பழத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அதை சாப்பிடுவதற்காக உயர்த்துகிறேன், எடுக்கிறேன், அது தர்மத்திலிருந்து வந்த பேரித்தம் பழமாக இருக்கலாம் என்ற பயம் எனக்கு ஏற்படுகிறது, நான் அதை போட்டு விடுகிறேன். இந்த ஹதீஸ்ல பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு பேரித்தம் பழம் கூட கிடைக்காத அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வறுமையிலே நெருக்கடியிலே கழிந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பேரித்தம் பழத்தை கொண்டாவது தனது பசியை நீக்கிக் கொள்ளலாம் என்று கூட ரசூலுல்லாஹ் நாடி இருக்கிறார்கள். அந்த பேரித்தம் பழம் கிடைத்து அதை சாப்பிடுவதற்காக எடுத்த போது கூட அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் பசியை விட மிகைத்து விடுகிறது. தனது தேவையை விட அங்கே அல்லாஹ்வுடைய அச்சம் மிகைத்து, இது தர்மம்.